இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கழிப்பினை அடைவது பூதலம் அதீனிடை, பூதலம் அதீனிடை, பொய்கையில் மலர்கள் பூத்துமே வாசனை, பூத்துமே வாசனை பொன்னுலக
Thank you.
இடமேரியில் மகவாய் மேன்மயில் ஓங்கிட முன்னனை துயில்வா. மேதினி வாழ்ந்திடமேரியில் மகவாய் மேன்மயில் ஓங்கிட முன்னனை துயில்வா. யாதினியல் குறநீ அருள் செய்யில் யாதினியல் குறை நீ அருள் செய்யில் ஏசுபிரான் பள்ளி எழுந்தருளாயே. ஆதவன் எழுந்தா ஆரிருள் மறைந்தது அகிலமும் கழிப்பினை அடைவது காண. ஆதவன் மேரியும் ஒரு பால் வியல் கொடை தந்திடும் வித்தகர் ஒரு பால் விருப்பமாயோ சேப்பு மேரியும் ஒரு பால் வியல் கொடை தந்திடும் வித்தகர் ஒரு பால் அரும்பிய மகிழ்ச்சியில் ஆயர்கள் ஒரு பால் அரும்பிய மகிழ்ச்சியில் ஆயர்கள் ஒரு பால் அடியவர் பற்பலர் அடைந்தவர் ஒரு பால். ஆதவன் எழுந்தா ஆரிருள் மறைந்தது அகிலமும் கழிப்பினை அடைவது காண. ஆதவன் எழுந்தா
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கிறிஸ்துவர்கள் மருத்துவர்களிடம் போகலாமா? கேன் கிறிஸ்டியன் கோ டு டாக்டர்? இந்த கேள்விகள் நம்முடைய மனதிலே அநேக நேரங்களில் வரக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன், அப்படி என்றால் நான் மருத்துவரை தேடி செல்லலாமா அல்லது நான் மருத்துவமனைக்கு போகலாமா என்று பல கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அதிலும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு சுகம் தருவார் என்று மருத்துவமனைக்கு போகாமலேயே வீட்டிலிருந்தே இறந்தவர்கள் கூட பலர் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் இன்று நாம் படிக்கக்கூடிய பாடமானது அல்லது செய்தியானது மிக முக்கியமானதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மருத்துவர்களை தேடி செல்லலாமா? அதாவது உடல்நிலை சரியில்லாத போது, உடல் சுகவீனத்தின் போது நாம் மருத்துவர்களை அணுகலாமா என்பதுதான் இன்றைய பாடமாக இருக்கிறது. யாத்திராகமம் 15:26 நாம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீ என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளையாய் நீ இருக்கிறாய். ஆகையால் எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதியில ஒன்றை கூட நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறாரு, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஏன் மருத்துவரை தேடி செல்லணும், நம்ம ஏன் டாக்டரை பார்த்து போகணும் அப்படின்ற கேள்விகள் நம்முடைய மனதிலே வரலாம். ஜெரமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவர்கள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, வேத வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு சுகத்தை தர விரும்புகிறார், நம்முடைய காயங்களை அவர் கட்ட விரும்புகிறார், அதாவது நமக்கு முழுவதுமான சுகத்தை தர விரும்புகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு சுகம் தரும் பொழுது, பரிகாரியாகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது, நாம் ஏன் மருத்துவர்களை தேடிச் செல்ல வேண்டும், நாம் ஏன் மருத்துவர்களை தேடிச் செல்ல வேண்டும் அல்லது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்றால் யார், மருத்துவர்கள் என்றால் யார் என்ற ஒரு கேள்வியை நாம் பார்த்து விடலாம். மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. கிறிஸ்துவன் யார் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை பின்பற்றக்கூடியவன் கிறிஸ்துவன் என்று பார்க்கிறோம். மருத்துவர்கள் யார், மருத்துவர்கள் அதற்குரிய மருந்துகளையும் அதற்குரிய வியாதிகளையும் அதனுடைய தீர்வையும் படித்து பட்டம் பெற்றவர்கள் மருத்துவர்கள் என்று நாம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதுக்கு ஏற்பால் போல் நம்மை பராமரிக்கக்கூடியவர்கள், நம்முடைய வியாதிக்கு ஏற்பால் போல் மருந்துகளையும் அதற்கான காரியங்களையும் கொடுப்பவர்கள் மருத்துவர்கள் என்று நாம் பார்க்கலாம். ஆகையால் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய போதனைகளை பின்பற்றக்கூடியவர்கள், மருத்துவர்கள் என்றால் வியாதி உள்ளவர்களை சுகமாப்புவதற்காக அவர்கள் அதற்காகவே படித்து பட்டம் பெற்று இருக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் இந்த இரண்டு பேருடைய காரியங்கள் என்ன என்று நமக்கு தெரிந்துவிட்டது. இப்பொழுது இந்த உலகத்திற்கு எப்படி வியாதி வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பு இந்த உலகம் வியாதியற்ற உலகமாக இருந்தது, மரணமற்ற உலகமாக இருந்தது, பாவமற்ற உலகமாக இருந்தது என்று பார்க்கலாம். இந்த உலகம் முழுமையினால் நிரம்பியிருந்தது, இந்த உலகம் தேவனுடைய மகிமையினால் நிரம்பியிருந்தது என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆனால் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்த உடன் அநேக காரியங்கள் நடந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. பாவத்துக்கு முன்பதாக மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதியாகமம் 1:26 அது மாத்திரமல்ல, மனிதன் நித்தியத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதியாகமம் 2:16 அது மாத்திரமல்ல, மனிதன் நன்மை செய்வதற்காக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான், தேவனுடைய பார்வையிலே நன்மையாக அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:31 அதைத் தொடர்ந்து ஆதியாகமம் 1:28 மனிதனை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அதிபதியாய் மாற்றினார், அதாவது ஒட்டுமொத்த உலகத்தையும் மிருகத்தையும் இயற்கையும் மனிதனுடைய கையிலே என்று கொடுத்தார். ஆதியாகமம் 1:26 மனிதன் வந்து தேவனுடைய பார்வையிலே அவன் விசேஷத்தமாய் சிருஷ்டிக்கப்பட்டான், முழுமையாக சிருஷ்டிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் பாவத்திற்கு பிறகு எல்லாம் தலைகீழாய் மாறிவிட்டது. அவன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தன்னை காத்து கொண்டான் அல்லது தன்னை மறைந்து கொண்டான் என்று பார்க்கலாம். ஆதியாகமம் 3:8 ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:10 மனிதனுடைய வாழ்க்கையிலே பயம் வந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதியாகமம் 3:11-13 நாம் வாசிக்கும் பொழுது பாவம் செய்துவிட்டு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டக்கூடியதை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளிடம் குற்றம் சாட்டுகின்றார், ஏவாள் அந்த சர்பத்தை பார்த்து குற்றம் சாட்டக்கூடியதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:17 இவர்களுடைய பாவத்து நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:19 இவருடைய பாவத்து நிமித்தமாக இந்த உலகத்தில் மரணம் வந்தது என்று பார்க்கிறோம். ஆகையால் வியாதிகள் வருவதற்கான மிக முக்கியமான காரணம் நம்முடைய பாவங்கள். நம்முடைய பாவங்கள் என்றால் நம்முடைய பாவங்கள் மாத்திரம் கிடையாது, இந்த உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. நாம் உண்ணக்கூடிய உணவிலிருந்து, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரிலிருந்து, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்து எல்லாம் பாவத்தால் கரை படிந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் இந்த உலகம் 1000 பாவத்தில் மூழ்கி இருக்கிறதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வருகிறது என்றால் இது பாவத்தினுடைய காரியமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசையா 1:3 நாம் வாசிக்கலாம். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னினையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு கழுதைக்கு தன்னுடைய எஜமானன் யார் என்று தெரிகிறது, ஒரு மாடுக்கு தன்னுடைய எஜமானன் யார் என்று தெரிகிறது, ஆனால் இஸ்ரவேலர்கள் என்னுடைய ஜனங்கள் அவர்கள் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன் கர்த்தர் அவ்வாறு சொன்னார் என்று நாம் கேட்கும் பொழுது அதற்கான பதில் 4 நாம் பார்க்கலாம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். எப்படியப்பட்ட ஜனங்கள் என்று இங்கே வேதம் சொல்கின்றது, அவர்கள் பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் அவர்கள் நிரம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம், பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எத்தனை முறை நான் உங்களை பார்த்து நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம், எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நான் சொல்ல வேண்டும், நான் எத்தனை முறை சொல்லினாலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் பாவம்தான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நெதுக்கிற ரணமுள்ளது, அது சீல் பிதிங்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய பாவத்து நிமித்தமாக உன்னுடைய சரீரத்திலே வியாதிகள் வருகிறது, உன்னுடைய பாவத்து நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கை ஒரு வியாதியான ஒரு வாழ்க்கையைப் போல இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக, கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதிகள் வந்தது, ஆவிக்குரிய பலவீனங்கள், சரீரத்துக்குரிய பலவீனங்கள். இந்த சரீரத்துக்குரிய பலவீனங்கள் அதிகமானவர்களுக்கு காணப்படக்கூடியதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆவிக்குரிய வீழ்ச்சியும் அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் நம்மை யாராவது ஒருவர் காப்பாற்ற வேண்டும். தேவன் நம்மை மீண்டும் உருவாக்க அவர் முழுமையான ஒரு திட்டத்தோடு வந்தார். அதாவது மனிதன் மீண்டும் நோயில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அநேக வழிகளை வேதாகமத்தில் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே முதல் வழி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, மனிதர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அதே போலவே ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டதை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கும் பொழுது இந்த உலகம் முழுவதுமாக இயற்கையால் சூழப்பட்டிருந்தது. இயற்கையான காற்று, இயற்கையான தண்ணீர் என்று எல்லாம் இயற்கையாக அவர்கள் இயற்கையின் நடுவிலே வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் நாமும் நம்முடைய வாழ்க்கை இயற்கையை ஒட்டி அதிகமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யாத்திராகமம் 15:26 வாசிக்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாமங்கள் யாவையும் கை கொண்டால். ஆண்டவர் இங்கே ஒரு வழியை வைக்கிறதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு வலியுறுத்தக்கூடியதை பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை நீ கேட்க வேண்டும், அவருடைய பார்வைக்கு நீ நன்மையானதை செய்ய வேண்டும், செம்மையானதை செய்ய வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ண மாட்டேன். அதாவது ஆண்டவர் இயற்கையிலே மருத்துவத்தை வைத்திருக்கிறார். இயற்கை மத்தியிலே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எப்படியப்பட்ட இயற்கையோடு நாம் வாழ வேண்டும்? நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், நல்ல உடல் பயிற்சி செய்ய வேண்டும், நன்றாக நித்திரை செய்ய வேண்டும், தூங்க வேண்டும், நல்ல குளிக்க வேண்டும், நல்ல உடைகளை அணிய வேண்டும், சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும். இவைகளை நாம் செய்யும் பொழுது நம்முடைய உடலில் ஆரோக்கியம் இருக்கிறதை பார்க்கிறோம், வியாதிகள் நமக்கு வராமல் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் அருமையான தாயார் எலன் ஒயிட் அம்மையார் என்பவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவன் நம்முடைய சரீரீதியாய் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டுமென்றால் இயற்கையின் விதிமுறைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது சூரிய வெளிச்சம், தண்ணீர், நல்ல உணவு, சுத்தம், என்ற காரியங்களை நாம் கை கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக நோயற்ற வாழ்க்கையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சரி, இரண்டாவது வழி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் 9:6-7 இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரானால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலாம் குலத்திலே கழுவு என்றார். சிலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இங்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் நினைத்திருந்தால் தம்முடைய வார்த்தையினாலே அந்த குருடனுக்கு பார்வையை கொடுத்திருக்கலாம், அல்லது தன்னுடைய கைகளினாலே அந்த குருடனுக்கு பார்வையை கொடுத்திருக்கலாம். ஏனென்றால் எத்தனையோ குருடர்களுக்கு ஆண்டவர் அப்படி சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த குருடனிடம் ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்ய சொல்கின்றார். அதாவது என்ன என்று பார்க்கும் பொழுது அங்கே சேற்றை உருவாக்குகின்றார், அதே நேரத்தில் தண்ணீரை பயன்படுத்துகின்றார். அப்படி என்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தண்ணீர் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இரண்டாவது வழி என்ன என்று பார்க்கும் பொழுது இயற்கை வைத்தியம், அதாவது இயற்கையிலே ஆண்டவர் மருத்துவ குணங்களை வைத்திருக்கிறார். இலைகளிலே ஆண்டவர் மருத்துவ குணங்களை வைத்திருக்கிறார். உணவுகளிலே ஆண்டவர் மருத்துவ குணங்களை வைத்திருக்கிறார். நாம் இயற்கையோடு வாழ்வது மாத்திரமல்ல, ஒருவேளை அப்படி நாம் வாழாத பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி வந்துவிட்டது என்றால் நாம் மீண்டும் இயற்கைக்கு திரும்ப வேண்டும், அதாவது இயற்கை வைத்தியத்திற்கு திரும்ப வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது தண்ணீரை கொண்டு ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தண்ணீர் எவ்வளவு முக்கியம், தண்ணீர் எத்தனை நோய்களை குணமாக்குகின்றது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கை வைத்தியத்தை ஆண்டவர் தேட வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். 2 Kings 20:1-7 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே எசேக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு எதுவா இருந்தான் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது தீர்க்கதரிசி வந்து சொல்கிறார், நீ மரித்து போய்விடுவாய், உன்னுடைய வீட்டின் காரியங்களை சரிசெய் என்று சொல்லுகின்றார். ஆனால் எசேக்கிய ஆண்டவரிடம் கண்ணீர் சென்று ஜபித்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தீர்க்கதரிசி மூலமாக உனக்கு மீண்டுமாக நான் வேதங்களை கூட்டி தருவேன் என்று. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று நாம் வாசிக்கலாம். 7 பின்பு ஏசையா அத்தி பழத்தை அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மால் பற்று போட்டப்பட்ட போது அவன் பிழைத்தான். இங்கே தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது அத்தி பழத்தை கொண்டு எசேக்கிய ராஜாவுக்கு சுகத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். மீண்டுமாக கர்த்தர் அந்த இயற்கை வைத்தியத்தை கையில் எடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். சரி, 3 குணமடிய வழி இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை மருத்துவர்களிடம் செல்ல வேண்டும் அல்லது மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மை அனுமதிக்கிறார். இது கடைசி வழிதான். அதாவது உன்னுடைய உடலிலே குணமடைய வழியே இல்லை, ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அல்லது ஏதோ ஒன்றை மாற்ற வேண்டும் என்றால் வழி இல்லை என்ற அந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது வேதம் சொல்கின்றது நீ மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 8:21-22 என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 22 கீலியாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, இராணுவத்திலும் அங்கே இல்லையோ என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது கீலியாத்திலே பிசின் தைலம், இஸ்ரவேலர்கள் பயன்படுத்தின ஒரு மருந்து பிசின் தைலம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த தைலத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று நாம் பார்க்கலாம். லூக்கா 10:34 வாசிக்கும் பொழுது அங்கே நல்ல சமாரியன் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அடிபட்டு கிடந்த அந்த மனிதனுடைய கட்டுக்களை அவர் ஆற்றினார், மருந்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே மருத்துவர்கள் நாம் தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. 12 பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மருத்துவர்களை தேடினால் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை, ஆனால் அவள் தேவனை தேடிய பொழுது சுகம் கிடைத்தது. அதே போல பழைய ஏற்பாட்டிலே ஆசா ராஜா 2:16-12 வாசிக்கும் பொழுது ஆசா அரசன் 39 தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது, அவன் தன் வியாதியிலும் கத்தரை அல்ல பரிகாரியை தேடினான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ராஜா ஆசா என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா அவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது, அவன் மறிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது அவன் கத்தரை தேடவில்லை, வைத்தியர்களை தேடினான் என்று பார்க்கிறோம். அதாவது மருத்துவர்கள் முக்கியம்தான், மருத்துவர்களை அணுக வேண்டும் தான். ஆனால் நம்முடைய பிரதான மருத்துவராகிய கிறிஸ்து இருக்கிறார், அவர்தான் மனிதர்களை கொண்டு நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், இயற்கையை கொண்டு சுகத்தை கொடுக்கிறார், பழங்கள் செடிகளை கொண்டு சுகத்தை கொடுக்கிறார். அதன் அந்த தன்மைகளை வைத்தவரும் அவர்தான். ஆகையால் நாம் முதலாவது தேவனை தேட வேண்டும். ஆஷா ராஜா மறித்து விட்டார் தேவனை தேடாமலே. ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடம் மருத்துவர்களை தேடினால் சுகம் கிடைக்கவில்லை, ஆனால் தேவனை தேடிய பொழுது சுகம் கிடைத்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பரிகாரியாகி கிறிஸ்து இருக்கிறார். அவர் நம்மை நடத்தக்கூடிய வழியிலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தரே ஆசீர்வதிங்க. ஒருவேளை ஏதோ ஒரு வியாதியினால் அவர்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டே இருக்கிறார்களா, அவர்களுக்கு நீர் சுகத்தை தரும்படியாக செவிக்கிறனப்பா. உடனே பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்களுக்கு தாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.